நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் கோபி.
வணக்கம் அக்கா.
இத்தாலியில் நீங்கள் வாழ்கின்றீர்கள். இத்தாலியை பொறுத்தவரையில் கொரோனா வைரஸால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நாடாக இப்போது முதலிடத்தில் இத்தாலி தான் இருக்கின்றது. அங்கு ஒவ்வொரு நாளும் 600-700 என்று பலர் இறப்பதற்கு கொரோனா வைரஸ் காரணமாக இருக்கின்றது. இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் பற்றி பார்ப்பதற்கு முதல், இந்த கொரோனா வைரஸால் நீங்களும் பாதிக்கப்பட்டு மீண்டிருக்கிறீர்கள் இல்லையா, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது, அதிலிருந்து நீங்கள் எப்படி மீண்டீர்கள் என்று?
இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் வந்து இது இத்தாலியில நான் நினைக்கிறேன் பிப்ரவரி 19-20 மட்டும்தான் இது வெளியால வந்தது. லொம்பார்டியான்ற ஒரு மாகாணத்துல நான் வாழ்ற இந்த மாகாணத்துல இந்த முதலாவது தாக்கம் வந்தது. முதல் நாங்கள் தொடக்க காலத்துல 1-2 என்று கேள்விப்பட்டிருந்தோம். அதுக்கப்புறம் 2-3 நாள்ல 12-13-17 32 என்று போய்கிட்டு கேட்கும் எங்களுக்கு அந்த வீரியம் ஒண்ணு தெரியல. நாங்கள் அதை பற்றி ஒரு கொஞ்சம் கூட உதர் பண்ணி இல்லை. நான் வேலையை போய் கொண்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, பெரிய லாக்கில் தொட்டும் இல்லை. நாங்கள் இந்த மாஸ்க் மூமுடி போடுறதோ ஆக்களுக்காக தள்ளி நிற்கிறதோ அதை ஒன்றுமே நாங்கள் செய்யலை. பள்ளிக்கூடங்கள் மட்டும்தான் இல்லை, அவ்வளவு தான் எங்களுக்கு தெரியும். மெட்டுமடி எல்லா வேலையும் நடந்துருந்தது. அதுக்கு இப்போ இறப்பு என்ற ஒரு சொல்லுங்களுக்கு வர தொடங்கிச்சோ, அதுக்கு பிறகுதான் நாங்கள் கொஞ்சம் பயந்தோம். அப்ப அந்த காலகட்டத்துல திருப்பி கவர்மெண்ட் 2வது சட்டத்தை கொண்டு வந்துச்சு. ஸ்கூல் மட்டும் இல்ல, பெரிய இந்த பார்கள் மூடணும், ரெஸ்டாரண்ட்கள் மூடணும் என்ற ஒரு நிலைமையை கொண்டு வந்து, ஆனா இண்டஸ்ட்ரியல் எல்லாம் வேலை செய்யறதுக்கு விட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யறபடியா நாங்களும் அந்த வேலையை மேற்கொண்டு போய் கொண்டிருந்தோம். அந்த 24ஆம் தேதி திங்களண்டேக்கு 24-25 புதன்கிழமை வந்து இந்த நோய் தொற்று ஏற்பட்ட அந்த சிட்டியில வந்து நான் வேலை நிமித்தம் போனேன். பசல் பசல் எங்கோன்ற லோடி மாகாணம், அந்த மாகாணத்துல நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். புதன்கிழமை வியாழன் பள்ளி எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. எந்த முதலாளி வெள்ளிக்கிழமை என்ன சந்திச்சு காய்ச்சவர், சனி ஞாயிறு வேலை லீவு, திங்கக்கிழமை இங்க கொஞ்சம் மழை அப்படின்னு சொல்லி, அது முடிய செவ்வாய்க்கிழமை எனக்கு காய்ச்சல் லைட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப நாங்க வந்து நார்மலா காய்ச்சலுக்கு குடிக்கிற மாதிரி இருந்தாடு. நான் சிறப்பா குடிச்சு போட நான் படுத்துட்டேன். புதன்கிழமை வேலைக்கு போனேன். புதன்கிழமை திருப்பி என்ன என்று முதலாளி சந்திச்சவர் ஒரு வேலை டாக்குமெண்ட்ஸ் வர்றதுக்காக நான் அப்போ அவரை சொன்னேன். நான் அந்த சிட்டிக்கு போயிட்டு வந்தேன்னா என்ன காய்ச்சலாக கிடக்குது, என்கிட்ட விர போன உண்டு. அப்போ அவர் நான் இப்போ சொன்ன மாதிரித்தேன், இதை நாங்கள் பெரிய அளவில் பயப்படாதபடியா அவர் சும்மா போவி இதெல்லாம் நீ சொல்ற பொய்யா, அதெல்லாம் உனக்கு சும்மா காய்ச்சலத்தான் இருக்க வேண்டாம். அவர் என்னோட வந்து காய்ச்சி போட்டு போனவர். அதுதான் கடைசி நாள் நினைக்கிற நானும் அவரும் சந்திச்சது இன்றைக்கு வரைக்குமாக. எனக்கு காய்ச்சல் இருந்தது. பிறகு அவருக்கு ஒரு 2 நாளைக்கு பிறகு காய்ச்சல் என்று சொல்லி அவர் எனக்கு கால் பண்ணினார். எனக்கு உடம்பு நோகுது, இளம்புல எல்லாம் நோகுது, உனக்கும் அப்படி நோகுது ஆண்டு கேட்டார். எனக்கும் அப்படிதான் நோகுது முதலாளின்னு சொல்லி போட்டு விட்டுட்டேன். அடுத்த திங்கள் தான் எனக்கும் சரி அவருக்கும் சரி பெரிய அளவுல வருத்தம். எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் காட்டிச்சா, உடம்பு நோ, காய்ச்சல், இருமல். ஆனா இருமல்ன்றது இந்த நேரம் இருமி கொண்டா இருக்கேல்ல, ஒரு 1 ஹவருக்கு 2-3 தரம் இருப்பிச்சது இல்ல. என்ன முதலாளியும் கேட்க இது இதெல்லாம் அவருக்கு பெர்ஃபார்ம் எனக்கும் இது இருக்குது, அவ நார்மலா ஏதாவது ஒரு ஃப்ளூ தான் அவர் சொல்லுவார், அப்படித்தான் இருக்கும், நானும் இந்த மாதிரி தான் குடிக்கிறேன். ஆனா அவர் ஆன்டிபயோட்டிக் எடுத்தவர். நான் ஆன்டிபயோட்டிக் கிடைக்கல, நான் பேண்டோல் மாதிரியான ஒரு அதுதான் நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். வியாழக்கிழமை நான் முதலாளி கால் பண்ணிக்க முதலாளிட போன் வேலை செய்யல. அப்ப ஆபீஸ் கிடைக்கும் தெரியும். புதன்கிழமையாவது எந்த முதலாளி எமர்ஜென்சிக்கு அடிச்சு அம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு. அப்ப வியாழக்கிழமை எங்களுக்கு ஒரு மத்தியானம் மாதிரி அவர் பாசிட்டிவ், கொரோனா பாசிட்டிவ் தான் வந்துச்சு. நான் முறப்படி இத்தாலி சட்டத்தின்படி நான் செய்தது பிள்ளை காய்ச்சலோட வழியாக தெரிஞ்சது. ஆனா எனக்கு அது கொரோனாவா தான் இருக்குமெண்டு நான் கன்ஃபார்ம் பண்ணாதபடியா மேற்கொண்டு போனேன். ஆனா முதலாளிக்கு அது கொரோனா பாசிட்டிவ் ஆகினபடியா அவரால் தாங்க முடியாது. அதுக்கு அவரும் சொல்றது சரி, அவற்ற குடும்பம் சொல்றதும் சரி, அவர் அந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்ததுதான் காரணம் சொல்லி டாக்டர்ஸ் மேரம் சொல்லி இருக்கணும். இந்த அளவுக்கு பெருசா வந்தது. இந்த முதலாளியை விட கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு ஜங்கண்டபடியா என்னால இதை முறிச்சு முன்னுக்கு வரக்கூடிய கிடந்தது என்று நான் நினைக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்படவும் இல்லை, காய்ச்சல் இருமல் இருந்து வழி வந்துட்டேன். ஆனா இப்பவும் எனக்கு மூட்டு நோய்கள், உடம்பு நோய்கள் கொஞ்சம் கிடைக்கத்தான். ஆனா எனக்கு இப்ப காய்ச்சல் இல்லை. இப்ப என்ன செக் பண்ண மட்டுக்கு எனக்கு அந்த வருத்தம் இல்லை. இனி திருப்பி வெறுமை வராதுன்ற பயம் எனக்கு தனிப்பட்ட ரீதியில இல்லைனால நான் ஒரு குடும்பமா ஒரு வீட்டுல இருக்கிறேன், இந்த வீட்டு 76 வயசுல என் அம்மா இருக்கிறா என்ற அந்த பயம் உண்டு மட்டும் இருக்குது.
உங்களோட பிள்ளைகளை உங்களோட மற்ற ஆக்களை எப்படி பாதுகாக்கிறீங்கல்ல கோபி இந்த வைரஸ்ல இருந்து?
நான் உண்மையை சொல்ல போனேன், நான் இந்த பிள்ளைகள் என்ன பெரிய அளவுல பாதுகாத்தேன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னு சொன்னா வீட்டை திறந்தவொடனே பிள்ளைகள் வந்து முன்னுக்கு நிற்கீங்களா? நான் என்னத்த சொல்றது, ஒரு பிள்ளை 2.5 வயசு, இன்னொரு பிள்ளைக்கு 1.5 வயசு, ஐயோ வைரஸ் வரும் தொற்று மனுஷன் அவங்களை விளங்க போறது இல்லை. அதால நான் அவங்கள்ட்ட பவித்திரமா இருந்தேன்னு சொல்ல மாட்டேன், போய் சொல்ல விரும்பல. ஆனா இயற்கையின் இதுல இன்னும் இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் பெரிய இல்லை. ஆனா நான் வீட்டுக்கு கிட்டத்தட்ட கதவு திறந்த இடத்துலயே நான் இந்த உடுப்புலாம் வேலை உடுப்புலாம் கலட்டி போட்டு இந்த வீட்டுல கதவு திறந்த உடனே பாத்ரூம் இருக்கு, நான் பாத்ரூம்ல போய் ஃபுல்லா குளிச்சு போட்டு தான் உள்ள வாரேன். உடுப்பொழியெல்லாம் உடனே அதுல இருந்தே நான் கிளீன் பண்ணிடுவேன். எண்ட் ஆஃப் பிப்ரவரியிலேயே என் அம்மாவை நான் தனிமைப்படுத்திட்டேன், இந்த பயம் இருந்தபடியா வயசு போனவங்களுக்கு கூட இருந்தபடியா. கிட்டத்தட்ட இந்த 22 ஒரு மாசத்துக்கிட்ட என் அம்மா ஒரு ரூம்ல தனியே தான் இருக்கிறா. இந்த குழந்தைகள் போயிட்டு வருவினம் ரூமுக்கு நானும் என் மனைவியோ போனதில்லை. ஒரு 10 நாள் பிறந்த நாள் வந்தது, அது கூட என் அம்மாவை நான் நேரை கூட பார்க்க இல்லை. அம்மா கதவை திறந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயான்னு சொன்னா நானும் அம்மா ஓகே நீங்க போய் இருங்கோ அவ்வளவுதான் சொல்லி போட்டு நான் விட்டுட்டேன். அடுத்த வருஷம் 2 பேரும் உயிரோடு இருந்தா கட்டி பிடிச்சி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவோம்னு சொல்லி போட்டு விட்டுட்டேன்.
இப்ப இத்தாலியை பொறுத்த வரைக்கும் கோபி நிறைய இறப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன இல்லையா, இந்த நிலை ஏற்படுவதற்கு எது காரணமாக சொல்லப்படுகின்றது அங்கு?
அது மட்டும் தானே, நாங்கள் இதை பெருசா எடுக்க இல்லை. நான் இன்னைக்கு எந்த ஒரு நாட்டுல இருந்து யார கால் பண்ணாலும் ஒரு தொற்றுள்ளாக்கள் இருக்கிற ஒரு நாட்டுல இருந்து நான் கால் பண்ணேன். ஏன்னா ஸ்ரீலங்காவில இருந்து கால் பண்ணாலும் நான் சொல்றேன், இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நாங்கள் நீங்கள் இப்ப நினைக்கிற மாதிரி தான் விளையாட்டா எடுத்து இன்னைக்கு இந்த அளவுல வந்து நிக்குது. சைனால இருந்து வந்து நிக்கிறோம், இன்னைக்கு கியூபால இருந்து வந்து நிக்கிறோம், நாளை ரஷ்யால இருந்து வர போயினம் டாக்டர்ஸ் மேர் அந்த நிலைமைக்கு வந்து நிக்குது இத்தாலி. அது காரணம் அயன்டைனம் மற்றது ஒவ்வொரு நாட்டு மக்களும் ஒவ்வொரு மன ஓட்டம் உள்ளாக்க இங்க எல்லாம் சில வீட்டுல இருக்க மாட்டோம், வேலை இல்லாத சும்மா வலிக்கிட்டு பாருக்கு போறது சும்மா கிட்ட போறதுக்கு அப்படின்ட்டு போறாக்க. அவ தொடக்க காலத்துல நாங்கள் எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளையும் இருக்க இல்லை, அதால முழுக்க பரவிட்டது. கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேல நான் எக்ஸ்ட்ரா டேட் சொல்லிடலாது, இங்கிட்ட எனதுல 5 பேர்ல ஒரு ஆளு கொரோனா வைரஸ் இருக்கு என்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனா இப்ப ஒரு 4-5 நாளுக்கு முதல் எங்களோட லொம்பார்டியா மாகாணத்துல 40% கொரோனா தொற்று இருக்குன்னு சொல்லி ஒரு ஆய்வுல வந்து சொல்லியிருக்கணும். கிட்டத்தட்ட 20 பேர்ல ஒரு அளவு கொரோனா தொற்று இருக்கு. ஆனால் கொஞ்சம் வயசுள்ளாக்கள் நோய் சக்தி கூட இருக்கிற ஆக்களால அதை வென்று வர முடியுது. அந்த நோய் சக்தி குறைஞ்சி அதால யாரால வெளியிலாம இருக்குதோ அதே இதுல தோற்று போயினோம், அதுதான் செத்து போயினோம் நினைக்கிறேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. கொரோனா வைரஸால் மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்ட நாடாக இத்தாலி காணப்படும் நிலையில் அந்நாட்டில் வசிப்பவரும் கொரோனா தாக்கத்திலிருந்து மீண்டிருப்பவருமான கோபி அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க வந்து வெளியில போறீங்கள் இல்லையா கோபி, இப்ப நீங்கள் குணமடைஞ்சு வெளியில போகின்ற போது அங்கு நீங்கள் எதிர்கொள்கின்றவர்கள் அங்குள்ள நிலைமை இப்போது எப்படி இருக்கின்றது? வீதிகள் அங்கு இயல்பு நடவடிக்கைகள் அதெல்லாம் எப்படி இருக்கின்றது? ஏனென்றால் நாங்கள் இங்கு பார்க்கின்றோம் நிறைய பேருடைய இறந்த உடல்கள் அங்கு அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன. உங்களது அனுபவம் இப்போது அங்கு நீங்கள் வெளியில் செல்கின்ற போது எப்படி இருக்கின்றது?
கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் ஓவர தெரியுற மாதிரி இருக்கும், அந்த சுடலைக்குள்ள போற மாதிரி இருக்கும் அக்கா. என்ன சொன்ன, ஒரு திட்டம் முகத்திலயுமே சிரிப்பு இருக்காது. நேற்று எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 800 பேர், அது இந்த மாகாணத்துக்கு பிரிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு ஒரு ஆள் செத்திருக்கணும். அது இந்த பக்கத்துல இருக்க பேர்கமோன்ற சிட்டியில வந்து, நான் இருக்கிற சிட்டியில இருந்து நான் வந்து மூன்ற ஒரு சிட்டி, அதுல இந்த பக்கத்துல பேர்கமோன்ற ஒரு சிட்டி இருக்கு. அந்த சிட்டியில வந்து பெரிய அளவுல சாகிடும், அங்க இருக்க சுடலையில இருக்கிறதுக்கு இடம் இல்லாம. இப்ப ஒரு 4 நாள் வரைக்கும் கியூல இருந்த பிணங்கள் வந்து அதையும் தாண்டி போயிட்டது, எல்லாம் தாண்டி போயிட்டேன்னு சொல்லி ஃபோக்லிப்ஸ் மூலமா ஆமீண்ட் ட்ரக்குகள்ல ஏற்றப்பட்டு மெட்டு மெட்ட மாகாணங்கள் இருக்கிற சுடலைகளுக்கு எரிக்கிறதுக்கு போகுது. இப்ப சார் ஒருவருமே சுடலைக்கு அவைண்ட சொந்தங்கள் சொந்தங்களோட போறாக இல்லை. அப்படின்னா தனிப்பட்ட ரீதியில போய் தனியாக தாக்கப்படணும், இல்லைன்னு சொன்னா தனியா அடிக்கப்படணும். அப்ப ஆஸ்பத்திரியில வச்சு செத்து பிறகு ஆஸ்பத்திரியில இன்ஃபார்ம் பண்ணிக்கு அப்படின்ற சொந்தங்களோ பிள்ளைகளோ மாதிரி வாரினம் வந்து அதுலயே வச்சு அல்லது ஓட்டு குடியினம் இந்த காலகட்டத்துல அந்த சாம்பல் கூட எடுக்கலாதுண்டு அந்த நிலைமையில இருக்குது. அந்த வேற வேற மாகாணங்களுக்கு போயிட்டு அந்த மாகாணத்துல இடிச்சு அந்த மாகாணத்துல இந்த ஆஷ் கிரிக்கும் கூட காய்க்கு வரன்றது இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல சரியான கஷ்டமான செயல் அந்த நிலைமையில போகுது.
இப்ப நீங்க அன்றாட வாழ்க்கைக்கு அப்படி என்ன செய்யறீங்கல்ல கோபி, இப்ப நீங்கள் சாப்பிட வேண்டும் இல்லையா, உங்களுக்கு குழந்தைகள் இருக்கின்றன, பொருட்கள் வாங்க வேண்டும், அதை எல்லாம் எப்படி சமாளிக்கிறீர்கள்?
தொடக்கத்துல பெரிய அளவுல இருக்கம் இல்லாத நேரத்துல சங்கேலமான சாமான்கள் நாங்க தமிழ் சாப்பாடு சாமான்கள் அதெல்லாம் வேண்டி கொண்டு வந்து உள்ளதுக்கு வச்சுட்டோம். அதையும் பலராய் கொண்டு வருது, அது வேற கதை. அதில் வேண்டி கொண்டு வந்து வச்சுட்டோம். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகலாம். அதுவும் சூப்பர் மார்க்கெட்ல உங்கட அந்த சிட்டிக்குள்ள இருக்கிறவங்க கூட 400 மீட்டருக்குள்ள இங்க சட்டத்தின்படி கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அந்த சூப்பர் மார்க்கெட்ல மட்டும்தான் நீங்களுக்கு சாமான் வேண்டலாம். நாங்கள் எல்லாம் எக்கனாமிக்கலி வாங்கிட்டு எனக்கு கிட்ட இருக்கிற சூப்பர் மார்க்கெட் கொஞ்சம் தூரம் உண்டு. சூப்பர் மார்க்கெட் அதே பக்கத்து இன்னொரு 1 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போனோம்னு சொன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்ல விலை குறைவாக இல்லை. ஆனா அந்த கால அந்த அதெல்லாம் செய்யல. அது இப்ப இந்த பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்ல என்ன விலை என்றாலும் வேண்டும். அதை தாண்டி போனால் போலீஸ் மறைக்கும். போலீஸ் மறைக்க சரியான காரணம் இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு தண்டப்பணம் அறவிடப்படும். இந்த தண்டப்பணம் காசு கட்டுறதோட எங்களுக்கு முடியாது. அது போக அவசர கால சூழ்நிலையில நாங்கள் இங்கே சட்டத்தை மீறுற முண்டபடியா இத்தாலி நாட்டில நாங்கள் சிட்டிசன்ஷிப் எடுக்க இயலாது. இந்த அவசர கால சட்டத்தை மதிச்சு நடக்காட்டில் அதால நாங்கள் பக்கத்துல இருக்கிற சுகமாக நான் வேலை நிமித்தம் மொழியால போறபடியா நான் ஒரு பேர உறுதி ஓட்டுனர் அப்ப லொரியோ கொண்டு போட்டுட்டு நான் சாமான் வண்டி கொண்டு வருவேன். இதே நிலைமை கண்டினியூ ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஃபுல்லா ஷட் டவுன் ஆகப்படும். நீங்க சூப்பர்மார்க்கெட்டுக்கு கூட வழியால போக இயலாது. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒரு டோக்கன் ஒன்று தரப்படும். அது ஒரு மில்ட்ரி டோக்கன். அந்த பெரிய அளவான ஒரு எமர்ஜென்சி மாதிரி அந்த மில்ட்ரி டோக்கன்ல இப்ப உங்களுக்கு போய் சாமான் வண்டலாம்ன்ற ஒரு டேட் இருக்கும். அந்த டேட்ல போய் குறிப்பிட்ட சாமான் மட்டும்தான் நீங்க வேண்டக்கூடியாம இருக்கும். அந்த அளவுக்கு போக மாட்டது என்று ஒரு நம்பிக்கையில இன்னும் போய் கொண்டிருக்கிறோம். ஆனா இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகலாம், எல்லாம் போட்டு ஆனா சூப்பர் மார்க்கெட் போகலாம், பார்மசி போகலாம் சரியான காரணங்களோட, எமர்ஜென்சி சிச்சுவேஷனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்.
நல்லது கோபி, பாதுகாப்பாக இருங்கள். விரைவில் இந்த நிலைமை மாறி சுமூக நிலைக்கு நாடும் உலகமும் திரும்பும் என்று நம்புவோம். மிக்க நன்றி கோபி, உங்களது அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு
நன்றி. நான் இது மெட்ட கேக்குறாக்களுக்கு எப்படி வாழணும்ன்றது, அதாவது இனி உங்களோட நாடுகளையும் பெறப்போகுது மெட்ட மெட்ட எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் வந்து போறார்கள் இவ்வளவு பணமாக இருக்கணும்ன்றது கீப் டிஸ்டன்ஸ் அது மட்டும்தான். ஆனா இயலுமான வரை வீட்டை இருக்கும். அதையும் இந்த நாட்டில் அது கைகொள்ளப்பட இல்லை. நேற்று தான் ஒரு டெக்ரேட் வந்திருக்கு, ஒரு சட்டம் வந்திருக்குது. இங்கே ஆக இருக்கவே ஒரு இருக்கிற ஒரு சட்டம் என்ற உறுதினை வழியால போக வேண்டாம் என்றும் போன வியாழக்கிழமையிலும் தான் மிலிட்ரியும் இறங்கி நிற்கிது வழியால யாக்கள் போக வேண்டாம் என்று சொல்லி சொல்ல போனா போனகனா வந்த ஒரு சட்டத்தின்படி ஆக்களை வழியால போக வேணாம்னு சொல்லி சொன்னது. சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் 5 நாளுக்குள்ள இத்தாலியில 1 மில்லியன் கார்கள் நிப்பாட்டப்பட்டு சோதனைக்கு உட்பட்டப்பட்டது. அதில் 47,000 பேர் தேவையில்லாம வழியால போனதுக்காக தண்டப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறான். தேவையில்லாம யாருமே வெளியால போகாம வீட்டு இருக்கிறது நல்லது. எங்க போய் இன்னும் முடிய போதும் எங்களுக்கு தெரியாது. ஆனா மீண்டு வந்துடுவோம்ன்ற நம்பிக்கை.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.